Translation: the Supreme Personality of Godhead, who is greater than all, is attained by unalloyed devotion. Only he is present in his abode, he is all pervading, everything is situated within him.
அவர் தனது இருக்கத்தில் வசிக்கும் போதிலும் எங்கும் நிறைந்தவராக உள்ளார். மேலும் அனைத்தும் அவரினுள் அமைந்துள்ளது.
Therefore, it is here clearly stated that the supreme destination, in which there is no return, is the abode of Krishna, the supreme person. The Brahma Swami describes the supreme abode as Ananda Chinmaya Rasa, a place where everything is full of spiritual bliss. In the variegatedness manifest there, is of a quality of spiritual bliss, nothing that is material. That variegatedness is expanded as the spiritual expansion of the Supreme Godhead itself, or the manifestation there is totally of the spiritual energy, as explained in chapter 7. As far as this material world is concerned, although the Lord is always in this supreme abode, he is nevertheless all pervading by his material energy. By spiritual material energies, he is present everywhere, both in the material and in the spiritual universes. Yasyantastani means that everything is sustained within him, within either a spiritual or a material energy. The Lord is all pervaded by these two energies. To enter Krishna's supreme abode, or the innumerable Vaikuntha plants, is possible only by bhakti, devotional service, as clearly indicated here by the word bhaktya. No other process can help one attain that supreme abode. The Vedas also describe the supreme abode and the supreme personality of Godhead, Epovasi Sarvaga Krishna. In that abode, there is only one supreme personality of Godhead, whose name is Krishna. He is the supreme merciful deity, and although situated there as one, he has expanded himself in the millions and millions of higher expansions. The Vedas compare the Lord to a tree standing still yet bearing many varieties of fruits, flowers, and changing leaves. The plenary expansions of the Lord who preside over the Vaikuntha planets are four-armed, and they are known by a variety of names: Toshto, Tamachari, Kamkeshava, Madhava, Niruddha, Hrishikesh, Sankarshanta, Dhamma, Sridhar, Vasudev, Damodar, Janardhan, Narayan, Vamana, etc. The Brahma Samhita also confirms that although the Lord is always in the supreme abode, Goloka Vrindavan, he is all pervading so that everything goes on nicely. As stated in the Vedas, Parasa Shakti Vidhaiva Sriyate, Sabhavi Gyan Bala Kriya Cha. His energies are so expansive, they systematically conduct everything in a cosmic manifestation of law. Although the supreme Lord is far, far away.
ஒருவரை எந்த உன்னத இலக்கை அடைந்த பின் திரும்பி வர வேண்டியதில்லையோ அது பரமபுருஷரான கிருஷ்ணரின் உன்னத இருப்பிடம் என்பது இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. பிரம்மசமித்தை இந்த உன்னத இருப்பிடத்தை ஆனந்த சின்மய சார் பூர்ண ஆன்மீக ஆனந்தம் நிறைந்த இடம் என்று வர்ணிக்கின்றது. அங்குள்ள பலதரப்பட்ட குணங்கள் ரூபங்கள் போன்ற அனைத்தும் ஆன்மீக ஆனந்தத்தின் தன்மையை உடையவை. ஜலம் என்று அங்கு எதுவும் கிடையாது. அதற்கு பல்வேறு தோற்றங்கள் யாவும் பரமபுருஷனுடைய ஆன்மீக விரிவே. ஏனெனில் 7 அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டுள்ளபடி ஆன்மீக உலகில் உள்ள அனைத்தும் ஆன்மீக சக்தியால் ஆனவை. எப்போதும் தனது உன்னத இருப்பத்தில் வீற்றுள்ள பகவான் தனது ஜடசக்தியின் மூலம் ஜட உலகின் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளார். இவ்வாறு அவர் தனது ஆன்மீக மற்றும் பௌதிக சக்திகளின் மூலம் ஆன்மீக உலகிலும் பௌதிக உலகிலும் பரவியுள்ளதால் எங்கும் பரவியுள்ளவராக அறியப்படுகின்றார். எஸ்யாந்த ஸ்தானி என்றால் அனைத்தும் அவரினுள், அதாவது அவரது ஆன்மீக அல்லது பௌதிக சக்தியினுள் அடக்கம் என்று பொருள். விஷ்ணுவுடைய உன்னத இருப்பிடத்தையோ எண்ணற்ற வைகுண்ட உலகையோ அடைவதென்பது பக்தி தொண்டினால் மட்டுமே சாத்தியம் என்பது இங்கே பக்தியா என்னும் சொல்லின் மூலம் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அந்த உன்னத இருப்பிடத்தை அடைய வேறெந்த வழிமுறையும் உதவாது. வேதங்களும் கோபாலசாமி உபனிஷத் 1:21 உன்னத இருப்பிடத்தை பற்றியும் பரமபுருஷ பகவானை பற்றியும் விளக்குகின்றன. அவ்வுலகில் ஒரே ஒரு பரமபுருஷ பகவான் உள்ளார். அவரது பெயர் கிருஷ்ணர். கருணையின் பொக்கிஷமான அவர் அங்கே வீற்றுள்ள போதிலும் கோடிக்கணக்கான சுயரூபங்களாகவும் விரிவடைந்துள்ளார். பலதரப்பட்ட கனிகள் பூக்கள் மற்றும் இலைகளை வழங்கும் மரத்திற்கு வேதங்கள் பகவானை ஒப்புரிக்கின்றன. 4 கைகளுடன் வைகுண்ட கிரகங்களில் வீற்றிருக்கும் அவருக்கு விரிவுகள் புருஷோத்தமர், திருவிக்ரமர், கேசவர், மாதவர், அனிருத்தர், ரிஷிகேசர், சங்கர்ஷனர், பிரத்யுமனர், ஸ்ரீதர், வாசுதேவர், தாமோதரர், ஜனார்தனர், நாராயணர், வாமனர், பத்மநாபர் என்று பல்வேறு நாமங்களால் அறியப்படுகின்றன. பகவான் தனது உன்னத இருப்பிடமான கோலோகூர் பிருந்தாவனத்தில் எப்போதும் வீற்றுள்ள போதிலும் அவர் எங்கும் பரவியுள்ளதால் அனைத்தும் முறையாக செயல்படுகிறது என்பதை பிரம்மசமிதை உறுதி செய்கின்றது. கோலோக நிவசத்து பூத்தோ வேதங்களில் கூறப்பட்டுள்ளது போல பராசக்தி முழுமுதற் கடவுள் மிக தொலைவில் இருந்தாலும் பிரபஞ்ச தோற்றத்தில் உள்ள அனைத்தையும் பிழையின்றி நடத்தி செல்லும் அளவிற்கு அவரது சக்திகள் பலம் வாய்ந்தவையாக உள்ளன.
So in this chapter, Krishna has responded to Arjuna's question, how can one attain the Supreme Lord on dying?
இந்த அத்தியாயத்தில் சரீரத்தை விட்டு நீத்த பிறகு ஒருவர் முழுமுதற் கடவுளை எவ்வாறு அடைய முடியும் என்ற அறிந்த கேள்விக்கு பகவான் பதில் கூறுகின்றார்.
Previously Krishna said that if you remember me when you die then you attain me.
இதற்கு முன்னால் இறக்கும் தருவாயில் என்னை ஞாபகத்தில் வைத்திருந்தால் நீ என்னை அடையலாம் என்று கிருஷ்ணர் கூறியிருந்தார்.
However, it is very difficult for people to remember Krishna only at the point of death unless one practices through a life.
எப்படி இருப்பினும் இறக்கும் தருவாயில் ஒருவர் பகவானை கிருஷ்ணரை நினைப்பது என்பது முடியாத காரியம். அவர் தனது வாழ்க்கையை முழுவதும் அதை பழக்கப்படுத்தினால் தவிர இது முடியாத காரியம்.
Therefore, Krishna described a process of meditation by which one can think of the Lord at all times.
ஆகவே தான் கிருஷ்ணர் ஒரு வழிமுறையை, தியானத்தின் மூலமாக அவரை எப்பொழுதும் நினைத்து இருக்கக்கூடிய ஒரு வழிமுறையை பகவானுக்கு எடுத்துக் கொள்கின்றார்.
And if we meditate on the Lord, then we have to know the details of that object of meditation.
எனவே நாம் பகவானை பற்றி தியானம் செய்ய வேண்டும் என்றால் அவரை பற்றிய முழு விவரங்களையும் அறிந்திருக்க வேண்டும்.
Unless we know something about the object, we cannot meditate on it.
ஒரு பொருளை பற்றி நாம் அறியவில்லை என்றால் அதன் மீது நமது கவனத்தை செலுத்துவது அறிந்து.
If I say you think of object X, then you'll say, well, what is object X?
நாம் ஏதோ ஒரு பொருளை பற்றி நினைத்துக்கொள் என்றால் அந்த பொருள் என்ன என்பதை நாம் கேள்வி கேட்போம்.
So we have to have details of that particular object in order to think of it, and the object is Supreme Lord.
ஆகவே ஒரு பொருளை நாம் தியானம் செய்ய வேண்டும் என்றால் அந்த பொருளை பற்றிய விவரங்கள் நாம் அறிந்திருக்க வேண்டும். இங்கு நாம் தியானம் செய்ய வேண்டிய பொருள் குறிக்கோள் பகவான்.
So therefore Krishna then described some of the qualities of the Supreme Lord.
ஆகவே தான் கிருஷ்ணர் இங்கு முழுவதற்கருடைய பற்றிய சில லட்சணங்களை விவரித்துக் கூறுகின்றார்.
So here he more or less has summarized that by saying that the Supreme Lord can be attained by pure bhakti.
அங்கே இங்கே அவர் சுருக்கமாக கூறுவதெனில் முழுமதற்கவரை நாம் பக்தியின் மூலமாக அடைய முடியும் என்று எடுத்துக்கொள்கின்றார்.
He actually described previous to this a process of yoga mixed with bhakti.
இதற்கு முன்னால் பகவான் யோகத்துடன் பக்தி கலந்த முறையை யோக மிஸ்ர பக்தியை பற்றி கூறுகின்றார்.
Here he says, on the other hand, one can just do bhakti alone and one can attain the Lord.
நாம் செய்வதன் மூலமாக கடைபிடிப்பதன் மூலமாக பகவானை அடைய முடியும் என்று எடுத்துக்கொள்கிறார்.
So, what is the difference?
ஆகவே இவை இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன?
The difference is that we have different processes and those processes by their nature help us to achieve a certain aspect of the Lord.
இதற்கு வித்தியாசம் என்னவெனில் இரண்டு வழிமுறைகளும் இயற்கை தன்மையின் வழியாக வெவ்வேறு விதமான விளைவுகளை நமக்கு கொடுக்கின்றன.
So, if we do the process of jnana, we realize one aspect of the Lord, that is Brahman.
ஆகவே ஞான வழிமுறையை பின்பற்றுவோமானால் பகவானது ஒரு அம்சமாகிய பிரம்மனை நாம் அடைகின்றோம்.
If we perform bhakti, we realize the paramam aspect of the Lord.
பக்தி மார்க்கத்தை கொள்வதன் மூலமாக நாம் பரமாத்மா அம்சத்தை உணர முடியும்.
If we do bhakti, we realize the Bhagavan aspect of the Lord.
பக்தி மார்க்கத்தின் மூலமாக நாம் பகவான் அம்சத்தை உணர முடியும்.
So then we could say, well, since all are the Supreme Lord, what does it matter? Let me just do jnana and realize Brahman.
ஆகவே நாம் கேட்கலாம், இவை மூன்றும் பகவானையே குறிப்பதனால் நாம் ஞான வழிமுறையை பின்பற்றி பிரம்மனை அடைகின்றன என்று நாம் கூறலாம்.
So it is true, yes, all are the Supreme Lord. At the same time, Bhagavan realization includes all realizations.
உண்மையே இவை மூன்றுமே பகவானை உணர்வதை பற்றியே கூறுகின்றன. ஆனால் பகவானின் நிலையில் நாம் முழுமதற்கவரை உணரும்போது அவரை முழுமையாக உணர முடிகின்றது.
And though the other realizations are also the Lord, the complete realization is in Bhagavan.
மற்ற இரண்டு உணர்வுகளும் கூட பகவானை பற்றி உணர்வில்லை ஆனாலும் முழுமையாக நாம் உணரக்கூடியது பகவான் அம்சத்திலே.
So if we do pure bhakti, then we have that complete realization.
ஆகவே நாம் தூய பக்தியை கடைபிடிப்பதன் மூலமாக பகவானை முழுமையாக உணர முடியும்.
And if we mix the bhakti with other things, then to some degree we get lesser realization.
நாம் பக்தியுடன் மற்ற வழிமுறைகளை கலந்தோமானால் நமக்கு சிறிது குறைந்தரமான உணர்வை ஏற்படுத்துகின்றது.
So here Krishna indicates that the best process is pure bhakti unmixed with anything.
ஆகவே தான் இங்கு கிருஷ்ணர் சிறந்த வழிமுறை தூய பக்தி, எதனுடனும் கலப்படம் அடையாத தூய பக்தி என்று எடுத்துக் கொள்கின்றார்.
Here also there is a description of that Supreme Lord.
இங்கும் பகவானை முழுவதற்கவரை பற்றிய ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது.
So it says here that everything, all living entities are within the Lord.
அனைத்து ஜீவன்களும் பகவானினுள் அடக்கம் என்று கூறப்பட்டுள்ளது.
And the Supreme Lord is in everything.
மேலும் பகவான் அனைத்திலும் வீற்றிருக்கின்றார் என்றும் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது.
This was also repeated in chapter 9.
இது ஒன்பதாவது அத்தியாயத்திலும் மறுபடியும் கூறப்பட்டுள்ளது.
So what does this mean? If the Lord, everything is within the Lord, that means at the same time the Lord is in everything. It's a little bit of a contradiction.
இதன் பொருள் என்ன? அனைத்திலும் பகவான் இருக்கின்றார், பகவானில் அனைத்தும் இருக்கின்றன என்றால் சிறிது எதிர்மறையான வாதமாக இருக்கின்றது.
So the Lord is outside everything and he's inside everything.
பகவான் அனைத்திற்கும் வெளியிலும் உள்ளார், அனைத்தும் உள்ளும் உள்ளார்.
How is that possible?
எப்படி இது சாத்தியமாகும்?
So in the material world it's not possible.
In the laugika ulathil idu sadhyamalla.
Any object can only be in one place in a particular time.
Endha oru porulum oru kurippitta kaala ghatathil edhaavu oru idathil than irukka mudiyum.
Object cannot be in two places at once. It could be here, then it can be here, but twice it cannot be in the same at the same time in two different places. Impossible.
Irandu vevvera idangalil ore samayathil oru porul irukka vaayppu illai.
So, at the same time, the Lord is inside and outside.
ஆனால் பகவானோ ஒரே சமயத்தில் உள்ளும் புறமும் இரண்டு இடத்திலும் இருக்கின்றார்.
So, in the material world, impossible, but for the Supreme Lord, it is very easy.
இந்த லௌகிக உலகத்தில் இது முடியாத காரியம் என்றாலும் பகவானுக்கு இது மிகவும் சுலபமான ஒரு காரியமாகும்.
So this is due to the inconceivable Shakti of the Lord.
இது நாம் நமது சிந்தனைக்கு அப்பாற்பட்ட மகானது சக்தியினால் செயல்படுத்தக்கூடிய ஒரு காரியமாகும்.
So in the material world, we cannot understand how this takes place.
இந்த லௌகிக உலகத்தில் இது எவ்வாறு நடக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்வது கடினம்.
If we perform the process of bhakti, then we can realize the Lord and we will understand how he can be inside and outside.
ஆனால் பக்தி மார்க்கத்தை நாம் மேற்கொள்கிறோம் நாம் பகவானை உணர முடியும், அவரை புரிந்து கொள்ள முடியும், அதன் பிறகு அவர் எவ்வாறு உள்ளும் அகமும் புறமும் இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும்.
So with our material intelligence, we cannot begin to understand anything about the Supreme Lord.
ஆகவே நமது லௌகிக புத்தியை கொண்டு நாம் பகவானை பற்றி அறிந்து கொள்வது புரிந்து கொள்வது என்பது சிறிது கடினம்.
But by the process of bhakti, and then we can begin to understand the real nature of the Lord.
Anal bhakti padi muriyin mulamaga bhavanathin yethi thanmaye lakshanangale nam purindukollapadiyum.
So Krishna sometimes illustrates how everything is in him.
Sila samayangalil bhavan nirubithu tharugirar eppadi anaithum thannul adangiyulladhu endradhu.
He does this in the 11th chapter of Bhagavad Gita, where Krishna shows he is the whole universe and all the parts of the universe and all the living entities are within him.
Bhagavad Gita in 11th adhyayathil idai nirupikkindrar avar thanu visvarupathai adhinathu kaattiyathin moolamaga evvaru indha prapanchathil ulla anaithum thannul adangiyulladhu endradhai velippaduthukkindrar.
This is called the Vishwarup form of the Lord.
Idai bhagavan vishwarupam endru koorukkindrar.
We also know that at the time of destruction of all the universes, everything dissolves into Prakriti and Jiva, and they all enter into Mahavishnu.
மேலும் நாம் நன்றாக அறிவோம், பிரளயத்தின் போது எவ்வாறு பிரபஞ்சம் முழுவதும் ஜீவன்களையும் சேர்த்து அனைத்தும் மகாவிஷ்ணுவில் அடங்கிவிடுகின்றன என்பதே.
So literally everything is within the Lord at that time.
அனைத்தும் பகவானுக்குள் அடங்கி விடுகின்றது அந்த சமயத்தில் பிரளயத்தை என்பது.
Krishna also showed that everything is in him to Mother Yasoda.
மேலும் யசோதைக்கும் கிருஷ்ணர் அனைத்தும் தன்னுள் அடங்கியுள்ளது என்பதை வெளிப்படுத்தி காட்டுகின்றார்.
So one day Krishna was playing with the other boys in Balaram, and then they wanted to get Krishna into trouble.
ஒரு நாள் கிருஷ்ணர் பலராமருடனும் அவரது நண்பர்களுடனும் விளையாட்டுக் கொண்டிருக்கும் பொழுது சிறிது கஷ்டத்திற்கு உள்ளாகின்றார்.
So they complained to Mother Yasoda, Krishna has eaten some dirt.
ஆகவே இவர்கள் அனைவரும் பலராமரும் அவரது நண்பர்களும் யசோதையனிடம் குற்றம் கூறுகின்றனர், கிருஷ்ணர் மண்ணை தின்று விட்டார் என்று.
So Mother Yasoda had always heard many complaints from others about Krishna. So then she more or less believed the boy and said, yes, Krishna has done it. So she went to Krishna in a very angry mood. So she asked Krishna, did you eat dirt? And Krishna said, no. These boys are only trying to give me trouble.
இந்த பிள்ளைகள் அனைவரும் எனக்கு தொல்லை கொடுக்க முயற்சிக்கிறார்கள் என்று
கூறுகிறார்.
ஆனால் யசோதையோ கிருஷ்ணரை நம்பவில்லை.
சசி said, then if you're telling the truth, open your mouth.
நீ சொல்வது உண்மையானால் உனது வாயை திறந்து காட்டு என்று கூறுகின்றார்.
She thought he will open his mouth and I'll see dirt in his mouth. It's all punish him.
குழந்தை வாயை கிருஷ்ணர் வாயை திறக்கும் பொழுது அவரோட வாயில் மண் இருக்கும், நான் அவரை
So Krishna of course did not want to get into trouble. So if he didn't open his mouth, then Mother Yasoda would punish him.
மாயகர்கள் என்றால் யசோதை தண்டிப்பாள்.
If he opened his mouth and she saw dirt, she would also punish him. So, of course, then Krishna didn't even have to think because his Shaktis arrange everything for Krishna. So he simply opened his mouth. And the Aishwarya Shakti of Krishna, that is the Shakti which shows his powers and his greatness, manifested something to Mother Yasoda. Though Krishna is full of sweetness, he also can manifest all powers. So the Aishwarya Shakti manifested within Krishna the whole universe.
இந்த ஐஸ்வர்ய சக்தி ஆனது பகவான் திருவாய்ப்பு இந்த பிரபஞ்சம் முழுவதையும் அடக்கி காட்டியது.
So Mother Yasoda looked in his mouth and then she saw everything in the universe, all the planetary systems, including the sun, the moon, and Bhumandala, and all the other planets. She saw all the devatas and the sages and the animals and the plants and the rivers and the mountains, everything.
அவர் வாயை திறந்து கட்டியபோது யசோதை அனைத்தையும் அங்கு கண்டாள். பிரபஞ்ச முழுவதையும் சந்திரன், சூரியன், பூமண்டலம், தேவர்கள், மிருகங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள் என அனைத்தையும் அங்கு அவள் கண்டாள்.
In one sense, this would be impossible because Krishna was sitting on Mother Yasoda's lap. So how can the universe be on Mother Yasoda's lap?
இது ஒரு விதத்தில் இயலாத காரியம். ஏனெனில் கிருஷ்ணர் யசோதையின் மடியில் அமர்ந்திருந்தார். அவர் அமர்ந்த அந்த சிறு குழந்தையின் வாயினுள் எவ்வாறு பிரபஞ்சம் அனைத்தும் வெளிப்பட முடியும்?
She looked around. Universe was outside.
இந்த பிரபஞ்சமானது அவரை விட்டு வெளியில் உள்ளது.
Sun was outside. How can the sun be inside Krishna?
வெளியில் தன் கண்ணால் சூரியனை பார்த்துக் கொண்டவர்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. அவருடைய வாயினுடைய பார்த்து சூரியன் வந்தான்
என்று. Not only the sun, everything was inside Krishna, but Krishna was only this big.
சூரியன் மட்டுமல்ல, பிரபஞ்சம் முழுவதும் அனைத்தும் அவரது மலர் வாய்ப்புகள், திருமலர் வாய்ப்புகள் காணப்பட்டது.
She saw everything in the universe within Krishna, including Vrindavan.
Vrindavanam கூட அவரது காணப்பட்டது.
And she even saw herself looking in Krishna's mouth inside him. So how was that possible? So this of course is the incredible power of Krishna. Now if he wants, he can show everything within him, even if it is this size or this size or that size. Simultaneously, everything was outside because Mother Yasoda saw the sun and the clouds, the sky and the mountains, everything outside. So in this way, Krishna manifested something very astonishing to Mother Yasoda. Of course, Mother Yasoda, what did she do when she saw this? This was the Aishwarya Shakti of Krishna operating. And when the Aishwarya Shakti operates, then a person who sees this will have great reverence for Krishna. But the people of Raja do not have reverence for Krishna. They do not see his power. Manifestation of power in Krishna is an obstacle to their affection.
அவரது வெளிப்படுத்தப்படும் சக்தியானது அவர்கள் கிருஷ்ணனிடம் கொண்டிருந்த பாசத்திற்கு ஒரு முட்டுக்கட்டையாக அமையும்.
So Krishna shows some powers, the people of Raja immediately forget.
அவரது சக்தியை வெளிப்படுத்தினாலும் பிரஜபூமியில் உள்ள மக்கள் அதை உடனடியாக மறந்து விடுகின்றனர்.
This was different from the manifestation of Vishnu Rupa to Arjuna that is described in the Bhagavad Gita. After seeing that form of the universe, then Arjuna became very respectful to Krishna, and he actually felt that his friendship was not proper.
இந்த விஸ்வரூபத்தை கண்ட பிறகு அர்ஜுனன் மிகவும் பயம் பக்தி மரியாதையை கொண்டான் கிருஷ்ணரின் மீது. தனது நட்பு கிருஷ்ணருடன் நட்பு தகுதியற்றது என்பதை உணர்ந்தார்.
So this Aishvarya aspect of the Lord actually covered up his friendship with the Lord.
ஆயினால் இந்த ஐஸ்வர்ய சக்தியானது, பகவான் ஐஸ்வர்ய சக்தியானது கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் உள்ள நட்பை மறைத்துவிட்டது.
But this did not happen in the case of Mother Yashoda.
ஆனால் இது யசோதையின் நிகழ்ச்சியின் பொழுது நடக்கவில்லை.
When she saw this happen to Krishna, then she did not think, oh, Krishna is God.
இவ்வாறு கிருஷ்ணர் தனது சக்திகளை வெளிப்படுத்திய பொழுது யசோதை கிருஷ்ணரை கடவுளாக நினைக்கவில்லை.
Immediately she thought, maybe some asuras are afflicting me, maybe I'm having hallucinations.
தாயானவள் உடனடியாக இது ஏதோ அசுரர்களின் வேலையாக இருக்குமோ என்று புத்தி பேதனுக்கு நினைத்தாள்.
Maybe I had a bad dream.
கனவு கண்டேனோ என்றும் நினைத்தேன்.
In any case, I will try to protect Krishna.
எவ்வாறு இருந்தாலும் கிருஷ்ணரை காப்பாற்றுவேன், நான் காப்பாற்றுவேன் என்று நினைக்கின்றார்.
So instead of manifesting great respect for Krishna, she manifested great affection for Krishna.
ஆகினாலும் இந்த நிகழ்ச்சியை கண்டுபிடித்து கிருஷ்ணரிடம் பயம் கொள்வதற்கு பதிலாக அவள் கிருஷ்ணரின் மீது அன்பையே வளர்த்துக்கொண்டாள்.
And she did not relate this show of Krishna's to Krishna himself.
ஆகினால் இந்த காட்சியை அவள் கிருஷ்ணருக்கு எடுத்து சொல்லவில்லை.
In this way, Krishna of course illustrated the superior love of Yashoda.
இவ்வாறாக கிருஷ்ணர் யசோதை தன்னிடம் கொண்டிருந்த உன்னதமான அன்பை எடுத்து காட்டுகின்றார்.
So though Krishna's outstanding feature is his sweetness, still by his shaktis he can arrange so that everything is within him.
Krishna-rude inimayana tanmaye avaru siranda lakshanamaga irupinum anaitha shaktigalum avaridam ulladhu endradhai avar avuppozhudhu kaattiyirukkar.
And of course simultaneously it says here that Krishna is in everything.
மேலும் இங்கு கூறப்பட்டுள்ளது ஒரே சமயத்தில் அவர் அனைத்திலும் இருக்கின்றார்.
So we know that as Paramatma, the Lord enters into all the aspects of the material world including the Jiva.
ஆகவே நாம் ஏற்கனவே அறிவோம், பரமாத்மா ரூபத்தில் பகவான் அனைத்து பொருளிலும் இந்த லௌகிக உலகத்தில் வீற்றிருக்கின்றார், ஜீவனிலும் சேர்த்து.
In this way, he can see everything and understand everything.
இவ்வாறாக அவர் அனைத்தையும் காண முடியும், அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியும்.
At the same time, the Supreme Lord is never affected by anything that the Jiva thinks or desires or does.
அதே சமயத்தில் முழுமதர் கடவுள் எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை. ஜீவன் எது நினைத்தாலும் எது செய்தாலும் அதனால் அவர் பாதிக்கப்படுவதில்லை.
So therefore, in the ninth chapter, Krishna says, I'm in everything, but I'm not in anything at all.
ஆகவே தான் ஒன்பதாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் கூறுகின்றார், நான் அனைத்திலும் உள்ளேன், ஆனால் நான் எதிலும் இல்லை என்று கூறுகின்றார்.
So though Krishna is in everything, simultaneously he is completely separate from it.
ஆகவே கிருஷ்ணர் ஒரே சமயத்தில் அனைத்திலும் இருந்தாலும் அவர் அனைத்து பொருளிலிருந்தும் மாறுபட்டவராக, தனிப்பட்டவராக இருக்கின்றார்.
This is possible because though the Supreme Lord is one, he can have many forms.
இது எவ்வாறு சாத்தியமாகிறது எனில், பகவான் ஒருவரே ஆனாலும் அவர் பல்வேறு விரிவாக்கங்களை எடுத்துக்கொள்ள முடிகின்றது.
Thus the Lord can be situated in the spiritual world. Simultaneously, he can pervade everything in the material world.
ஆகவே தான் அவர் ஆன்மீக உலகத்தில் வீற்றிருந்த போதிலும் இந்த லௌகிக உலகத்தில் அனைத்திலும் அவரால் வியாபித்து இருக்க முடிகின்றது.
So in this way, he's inside everything, and at the same time, he's outside everything.
இவ்வாறாக அவர் ஒரே சமயத்தில் அதுவும் புறமும் உள்ளும் வெளியும் அனைத்தும் இருக்கின்றார்.
So he knows everything about every living entity. Simultaneously, he is completely above all that.
ஒரே சமயத்தில் அவர் அனைத்து ஜீவர்களை பற்றியும் அறிந்திருக்கின்றார், அதே சமயத்தில் அவர் பாதிக்கப்படாமலும் இருக்கின்றார்.
So in this way, though Krishna is in everything and everything is in him, he is not affected by anything in the material world. On the more intimate level, of course, Krishna is within all of the devotees. Why is that? It's because all the devotees are constantly thinking of Krishna, therefore he is there.
பக்தர்கள் எப்பொழுதும் கிருஷ்ணரை பற்றி நினைத்துக் கொண்டிருப்பதால் கிருஷ்ணர் பக்தர்களோடு அமைந்திருக்கிறார்.
And all the devotees are in Krishna because Krishna is always thinking of the devotees.
மேலும் பக்தர்களும் கிருஷ்ணரோடு இருக்கின்றனர், ஏனெனில் கிருஷ்ணரும் எப்பொழுதும் தன்னுடைய பக்தர்களை பற்றி நினைத்துக் கொண்டிருப்பார்.
So all the devotees are within the Lord and Krishna is within all the devotees.
ஆகவே அனைத்து பக்தர்களும் கிருஷ்ணரோடு இருக்கின்றனர், பக்தர்களும் கிருஷ்ணரோடு இருக்கின்றனர்.
So in this way, Krishna again seems to be contradictory, but he's not. It's his nature, his inconceivable powers manifest all these wonderful features.
மறுபடியும் இவ்வாறாக கிருஷ்ணர் எதிர்மறையாக செயல்படுவதாக இருக்காமலாம், ஆனால் அவருக்குள்ள சக்திகள் மூலமாக அவர் அனைத்தையும் சாதிக்க முடியும்.
So this could not be understood by material logic.
இதை நாம் லௌகிக தத்துவங்களை கொண்டு புரிந்து கொள்ள முடியாது.
But it can be understood and realized by bhakti. So therefore this verse says, by ananya bhakti, one can attain the Supreme Lord. So attaining the Supreme Lord means not only we see him, but we understand him, and we serve him.
பகவானை புரிந்து கொள்வது என்பதனால் நாம் அவரை காண்பது மட்டுமல்லாமல் அவருடன் முடியும், அவரை புரிந்து கொள்ள முடியும்.
And not only that, the Lord serves the devotee.
அது மட்டுமல்ல, பகவான் பக்தர்களுக்கு சேவை செய்கின்றார்.
So when it says here that one attains the Lord by bhakti, it also means that the Lord surrenders to the devotee.
ஆகவே நான் ஒருவர் பக்தியின் மூலமாக பகவானை அடைய முடியும் என்று கூறும்பொழுது பகவான் பக்தர்களிடம் சரணடைகிறார் என்பதும் பொருளாகும்.
The Lord becomes controlled by bhakti.
பக்தியின் மூலமாக பகவான் கட்டுப்படுத்தப்படுகின்றார்.
And for that reason, the Lord reveals himself and serves the devotees.
இதன் காரணமாக பகவான் தன்னை பக்தர்களிடம் வெளிப்படுத்திக் கொள்கின்றார், பக்தர்களுக்கு சேவையும் செய்கின்றார். Hare Krishna. If you have any doubts, any questions, you can ask them. Rather, can you get something in the book? Hare Krishna.
Well, everything is in the Lord, so actually, earth, water, fire, air, everything is in him, so it doesn't matter whether he eats it or not.
பகவான் மண்ணை தின்பதற்கு ஏதாவது காரணம் உண்டா என்பது கேள்வி. இதற்கு என்று நான் எதுவும் தோன்றவில்லை. மேலும் அவருள் அனைத்தும் அடங்கி
மண்ணும் நீரும்
காவு நெருப்பு அனைத்தும் அவனுள் அடங்கும்.
Important. So this week we are going to have a very special festival, Govardhan Puja. The day on when Krishna lifted the Govardhan sphere. So that is on the 27th. Now what I wrote there, they were there. One of the main festivals are called Govardhan Puja. And they were there, you know, there are daily from 11 o'clock to 2 o'clock we have functions here. I know most of your offices, but try to come please for this festival. Govardhan Puja is a very sweet pastime of Lord Krishna. So as Krishna lifted the Govardhan Hill and protected all the Vrajavasis, I'm sure he'll also protect all of us. Friends, relatives, please bring him to the temple. We have a special Govardhan Puja, special Damodar Aarti and Annapurna festival. So on that day, try to take as much of fruits, Krishna makes fruits very much. Flowers.
Krishna will take the prasadam and then we will take it.
Then, on the 30th, we have another festival, which is the Naupal Discipline Day Festival.